நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் சத்யநாதன்.
வணக்கம் ரைசல்.
இன்று இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே, இப்ப சர்வதேச பெண்கள் தினம் இல்லையா? ஆஸ்திரேலியன் பாலிடிக்ஸ் அரசியல பொறுத்த அளவில் அது பெண்களை சுத்தி தான் இப்ப இயங்கிட்டு இருக்கிற மாதிரியா தெரியுது. உங்களுக்கு என்ன படுது இப்ப கிறிஸ்டியன் போர்ட்டர் விவகாரத்தை பற்றி சொல்லுங்களேன்.
பெண்களை சுற்றி இயங்குகிறது என்று சொல்வதை விட பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதி அல்லது துன்பம் சம்பந்தமாக பல செய்திகள் இப்போது வந்து கொண்டிருப்பதால், முக்கியமாக இப்போது இங்கு ஆஸ்திரேலியாவில் அட்டர்னி ஜெனரல் என்று அழைக்கப்படுகிற அல்லது நமது நாடுகளிலே நீதியமைச்சர் என்று அழைக்கப்படுகிற கிறிஸ்டியன் போர்ட்டர் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பாலியல் தொடர்பான விவகாரம் இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. இது பல வருடங்களுக்கு முன்பு, அதாவது 33 வருடங்களுக்கு முன்பு நடந்ததாக சொல்லப்படுகிறது.
குறிப்பாக சொல்லாமே 1988 வந்து இப்போதைய சட்டத்துறை அமைச்சர் கிறிஸ்டியன் போர்ட்டன் அவர்கள் வந்து ஒரு ஆளை வந்து பாலியல் வன்புணர்வு செய்தார் அப்படின்னு குற்றச்சாட்டு இல்லையா?
அதுதான் அடிப்படை குற்றச்சாட்டு. அதில் என்ன பரபரப்பான செய்தி என்ன என்றால், அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளான பெண்மணியின் பெயர் இதுவரை வெளிவரவில்லை என்பதோடு, அந்த பெண்மணி இப்போது உயிரோடு இல்லை என்பதும், அந்த பெண்மணி சென்ற வருடம் தற்கொலை செய்து கொண்டார் என்பதும் இப்போது வந்திருக்கின்ற செய்திக்கு இன்னும் மேலும் இந்த செய்தியை பரபரப்பாக்கி இருக்கிறது. அதே நேரத்தில் இதோடு சம்பந்தப்பட்ட அமைச்சர் யார் என்ற விவரங்கள் கடந்த வாரம் வரை வெளியாகவில்லை. ஆனால் பல முனைகளிலிருந்தும் கொடுக்கப்பட்ட அழுத்தங்கள் காரணமாக பிரதமர் அந்த அமைச்சரை பொது மேடையில் நிறுத்தி இந்த மாதிரியான ஒரு குற்றத்திலே சம்பந்தப்படவில்லை என்பதை பகிரங்கமாக சொன்னார்.
ஒரு வகையில வந்து கிறிஸ்டியன் போர்ட்டர் வந்து வெளியில வந்து மீடியா வந்து அவங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னது வந்து ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை அப்படின்னு பார்க்கப்படுது இல்லையா?
நல்ல அணுகுமுறை என்று பார்க்கப்படுகிறது. அதே நேரத்திலே அவருடைய வாதம் என்னமாக இருந்ததென்றால், ஒருவர் தன் மீது அல்லது இன்னொருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டுகிற போது அந்த சாட்டப்பட்டது குற்றத்தை மட்டும் வைத்துக் கொண்டு அவரை தண்டிப்பது நியாயமாகாது என்பது அவருடைய வாதம். அதாவது ஒருவரை குற்றவாளி என்று சொன்னால் மாத்திரம் அவர் குற்றவாளி ஆகிவிட முடியாது.
பொதுவா நீதித்துறையில் இருக்கிறது தானே, அது நீங்க குற்றவாளி என்று தீர்ப்பு தரப்படும் வரை நீங்கள் வந்து நிரபராதிங்கிறதான் கணக்கு இல்லையா?
ஆமா. அதே நேரத்திலே மற்ற பார்வையாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நான் குற்றவாளி இல்லை என்று சொல்வதால் மாற்றம் குற்றவாளி ஆகிவிட முடியாது என்பது அவர்கள் தரப்பு வாதமாக இருக்கிறது. ஆகவே இதற்கு என்ன தீர்வு என்று பார்க்கிற போது, ஒரு முறையான இப்போது போலீஸ் விசாரணை இல்லை என்று ஆகிவிட்ட நிலையில் ஒரு முறையான சுயாதீனமான ஒரு விசாரணை,
ஆனா விசாரணை வைக்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு தேவையே இல்லை அப்படின்னு பிரதமர் வந்து இப்படி சொல்றாரு கேளுங்களேன்.
There is not some other process. There is not the mob process. There is not the tribe has spoken process. That's not how we run the rule of law in Australia. We run the rule of law based on police, on courts, on judicial systems, on rules of evidence, on presumption of innocence. That's how liberal democracies function. And we have to be very careful.
பிரதமர் வந்து இப்படி சொல்றாரு, அதே மாதிரி அவரது கட்சி அப்படி சொல்லுது, அரசு இப்படி சொல்லுது, அதாவது விசாரணைங்கிறது தேவையில்லை அப்படின்னு. ஆனால் அதே நேரத்தில் வந்து லேபரும் கிரீனும் எதிர்கட்சிகள் வந்து இல்லை இல்லை விசாரணை கட்டாயம் இருக்கணும்னு சொல்றாங்க.
ஆமாம். அதோடு அந்த பாதிக்கப்பட்ட பெண் இப்போது உயிரோடு அவர் இல்லை என்ற நிலையிலும் கூட அவருடைய நண்பர்கள், முக்கியமாக ஒரு பிரதானமாக ஒரு நண்பி, இந்த வழக்கு தொடர்பாக அல்லது இந்த விசாரணை தொடர்பாக மிக அழுத்தம் கொடுத்து வருகிறார். அதே நேரத்திலே பொதுவாக இந்த வருடம் ஆஸ்திரேலியன் ஆஃப் த இயர் என்று அங்கீகரிக்கப்பட்ட கிரேஸ் டேம் என்பவர், அவர் தன்னுடைய விருதை பெற்ற நிகழ்ச்சியில பேசும்போது, தான் 6 வயது முதல் இதமாக பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டார் என்பதும், இளம் வயதினராக இருந்த போது 8-10 வயதினராக இருந்த போது 58 வயது ஒரு ஆசிரியரால் எந்த விதமாக தான் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டார் என்பதும், அதே நேரத்திலே இந்த மாதிரியான பாதிக்கப்பட்ட பெண்கள் தன்னுடைய தனக்கு நேர்ந்த அபகீர்த்தியை அல்லது அவமானத்தை அல்லது துன்பத்தை வெளியே சொல்வதற்கு உடனடியாக முன் வருவதில்லை, பல வருடங்கள் எடுக்கின்றன என்ற போதும், அதே நேரத்திலே இதை நீதிமன்றங்களுக்கோ போலீஸுக்கோ கொண்டு செல்வதிலே பல நேரங்களில் பயனில்லை என்ற மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்படுவதாகவும், நீதிமன்றங்களிலே தீர்ப்புகள் கிடைக்கின்றன ஆனால் நீதிக்கு கிடைப்பதில்லை என்ற மாதிரியான அறிவித்ததை அவர் நேற்று சில தினங்களுக்கு முன்பு மீண்டும் தெரிவித்திருக்கிறார். ஆகவே பெண்கள் சம்பந்தப்பட்ட விதத்திலே இந்த ஒர்க் பிளேஸ் கல்ச்சர் என்று சொல்லப்படுகின்ற வேலைத்தள கலாச்சாரம் ஆஸ்திரேலியாவிலே பெண்களை பொறுத்தளவில் நல்ல விதமாக இல்லை என்பதே பெரும்பாலானோருடைய கருத்தாக இருக்கிறது.
இப்ப கிறிஸ்டியன் போட்டரை பொறுத்தளவில் அவர் சட்டத்துறை அமைச்சராக இருந்து இப்ப லீவ்ல போயிருந்தா கூட அவரது அரசியல் எதிர்காலம் வந்து சூனியமாகி விட்டது அப்படின்னு தான் எல்லாரும் கருதுறாங்க. அதாவது அவர் ஒருவேளை பிரதமராக கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கலாம், அதெல்லாம் வந்து இனிமே கிடையாது. அவர் அமைச்சராக இருப்பாராங்கிறது எல்லாம் கூட கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதோட சேர்த்து இந்த பிரிட்டனி ஹிகின்ஸ பற்றியும் பேசுவோமே இல்லையா?
ஆமாம். பிரிட்டனி ஹிகின்ஸ் சென்றவரிடம் முக்கியமாக பிரதானமாக லிண்டா ரேனால்ஸ் என்று சொல்லப்படுகிற இப்போதைய பாதுகாப்பு அமைச்சருடைய அலுவலகத்திலே இரவு அவருடைய சக ஊழியர் ஒருவரால் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டார் என்பது தொடர்பான விவரங்கள் வெளியே வந்திருக்கின்றன. அந்த விசாரணை இப்போது போலீஸ் விசாரணையாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி தொடர்ந்து பார்க்கிற போது பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதி அல்லது பெண்கள் சம்பந்தமாக அது முக்கியமாக பாலியல் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் இங்கே நாளொரு வண்ணமும் மேனியமாக இங்கே தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது நலமான ஒரு ஆரோக்கியமான சமூகத்தின் மாதிரியை எடுத்து காட்டுவதாக இல்லை என்றே பல பார்வையாளர்களும் சமூக ஆர்வலர்களும் கூறி வருகிறார்கள்.
இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 2014 பில் ஷார்டன் வந்து அவரும் இது மாதிரி முன்னாடி வரலாற்று ரீதியாக அல்லது ஹிஸ்டாரிக்கலாக வந்து ஒரு ரேப் அலிகேஷனில் மாட்டினார், அவர் வந்து பதவி விலகணும் அப்படிலாம் வந்து பேச்சு எழுந்தது. அதுலேருந்து அவர் எப்படியே தப்பிச்சுட்டாருன்னு வைங்க, இப்படி காலங்காலமாக வந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2018 வந்து நம்ம இப்போ கிரீன் செனட்டர் சாரா ஹான்சன் யங் அவர்களை வந்து லிபரல் டெமோக்ராட் அந்த கட்சியை சார்ந்த செனட்டர் வந்து டேவிட் லென்ஹம் அவர் வந்து ரொம்ப மோசமாக சொல்லி அது வந்து அவங்க நீதிமன்றத்துக்கு போய் என்ன அவமானப்படுத்திட்டாருன்னு சொல்லி அது நீதிமன்றம் அவமானம் தான் இழப்பீடு வந்து வழங்குறதுக்கு உத்தரவிட்டிருக்கு. இப்படி வந்து பெண்களுக்கு எதிராக அல்லது பெண்களை மையப்படுத்தி அல்லது பெண்களின் பாலியல் தொடர்பான அதாவது ஜெண்டரை பேஸ் பண்ணி நடக்கிற விஷயங்கள் வந்து ஆஸ்திரேலிய அரசியல வந்து கொஞ்சம் அதிகமாக தான் நடந்துட்டு இருக்கிற மாதிரி படுதோ?
ஆமா, அதே நேரத்தில் இந்த சம்பந்தப்பட்டவர்களும் உதாரணமாக பிரதமர் போன்றவர்கள் உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் கூட தங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளவும் தங்களுடைய அமைச்சரவையினுடைய அங்கீகாரத்தை காப்பாற்றிக் கொள்ளவும் சில பல விஷயங்களில் கண்டும் காணாமல் இருப்பது ஒரு வேதனையை தருகிற விஷயமாகவும் இருக்கிறது. ரைசல் உதாரணமாக இந்த பிரிட்டனி ஹிகின்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அவருடைய உடனடியான மேலாளர் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு அமைச்சர் கடைசி நேரம் வரை பாதிக்கப்பட்டவரை குற்றம் சாட்டுகின்ற நிலையையே கொண்டிருந்தார் என்பதும் அவருக்கு நீதி வழங்குவதற்கான சரியான அணுகுமுறையில் எதுவும் ஈடுபடவில்லை என்பதும் இப்ப நேற்று வரை நிகழ்ந்திருக்கிறது. இப்ப நேர்மையிலே ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கிறார். ஏனென்றால் அந்த பெண்ணை ஒரு பொய்யர் என்று சொன்னதற்காக மன்னிப்பு சட்டப்படி முறைப்படி கேட்டிருக்கிறார். ஆகவே இதிலே கொஞ்சம் மெத்தன தன்மை அரசியல்வாதிகளிலே அல்லது அரசாங்கத்திலே இருப்பதாகவே பொதுவாக பார்க்க தோன்றுகிறது.
இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா இப்ப லிபரல் கட்சியை பொறுத்த அளவில் இதுல இன்னும் கொஞ்சம் அதிகமான மெத்தன தன்மையை கடைபிடிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அப்படின்னா 2018 வந்து லிபரல் கட்சியை சார்ந்த எம்பி ஜூலியா பேங்க்ஸ் அவர்கள் வந்து கட்சியை விட்டு விலகினார். இந்த கட்சி போதுங்கய்யா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன முக்கியமான காரணமே வந்து இந்த கட்சியில் வந்து பெண்களை வந்து இழிவுபடுத்துறது, புல்லிங் பண்ணுறது, இன்டிமிடேட் பண்ணுறதுங்கிற மாதிரியானது வந்து என்னால் சகிக்க முடியாது, தாங்க முடியாதுன்னு. இப்படி காலங்காலமாக பெண்கள் வந்து தாங்கள் சார்ந்திருக்கிற கட்சியிலேயே வந்து சக நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது அரசியல்வாதிகளோ சரியாக நடத்துறது இல்லைங்கிற குற்றச்சாட்டு இருந்துகிட்டு தான் இருக்கு இல்லையா?
அது மிக முக்கியமாக அரசியலுக்குள் தான் இருக்கிறது. இப்ப பொதுவான பல பப்ளிக் சர்வீஸ் அல்லது பொது இடங்களில் தனியார் துறைகளிலே பெண்கள் பாதிக்கப்படுவது அதிகமாக இல்லை, ஓரளவு சமநிலையில் நடத்தப்படுகிறார்கள், குறைவாக நடக்கவில்லை என்று சொன்னாலும் கூட அரசியலில் இது அதிகமாக நடப்பது போலவும் முக்கியமாக கன்பராவில் இது மிக முக்கியமாக நடப்பது போலவும் ஒரு தோற்றம் தெரிகிறது.
இன்னொன்று நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ பவர் அண்ட் பாலிடிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யார் கையில் அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தா நான் வாஸ்தவரை இப்போ 2018 வந்து ஜூலி பிஷப் வந்து மாக்கம் டெம்பிள்லேருந்து பிரதமராக மாறி இருக்கணும். ஏன்னா அவங்க தான் டெபுட்டி லீடரு, அடுத்தது முக்கியமான நீண்ட நாட்கள் அந்த அமைச்சராக இருக்கிற ஒரு அனுபவமிக்க ஜூலி
வெளிநாட்டு அமைச்சராகவும் இருந்தவர்.
ஆமாம், அப்போ அப்படியான ஜூலி பிஷப் வந்து கட்சிக்கு வந்து தலைவராக வர முடியலை, பிரதமராக முடியலை, திடீர்னு ஸ்காட் மோரிசன் வந்து பிரதமராகிறார். அது வந்து நிச்சயமாக பெண்களுக்கு எதிராக அல்லது பெண்களை கட்சி ஏற்றுக்கொள்ள விரும்பலைங்கிறத காட்டுதுன்னு ஒரு செய்தி. அடுத்த செய்தி லேபரும் வந்து இதே மாதிரி தான், அதாவது 2019 பில் ஷார்டன்லேருந்து டானியா லிபஸுக்கு தான் வந்து தலைமை பதவிக்கு வந்திருக்கணும், ஆனா ஆண்டனி அல்பனீசிய கொண்டு வராங்க தலைவராக. அப்படின்னா பெண்கள் வந்து உச்ச ஓரங்கட்டப்படுகிறார்கள், அவங்க உச்சத்துக்கு வர முடியாதுங்கிற மாதிரியான போக்குல தான் நம்ம முக்கிய கட்சிகள் எல்லாம் நடக்கு அப்படின்னு சொல்றாங்க.
அரசியல்வாதிகளும் நாட்டின் பிரதமரும் அல்லது எதிர்கட்சி தலைவரும் நாட்டின் மற்ற துறையினருக்கு ஒரு முன்னுதாரணமாக நடந்து கொள்ள வேண்டுமே இல்லாமல் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அல்லது பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய பதவி உயர்கள் அல்லது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரம் என்று வருகிற போது எப்போதும் பின்தங்கி இருப்பது அல்லது மெத்தனமாக இருப்பது ஒரு நாட்டுக்கான ஒரு மரியாதை அல்லது நாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல பெயரை தொடர்ந்து பேணுவதற்கு இடம் கொடுக்காது என்று நம்ப வேண்டி இருக்கிறது.
இப்ப 50% நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெண்களாக இருக்கணும், அது லேபராக இருக்கட்டும் லிபரலா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு இதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறாங்க. லேபர் கட்சியில
அது
கொள்கையாகவே இருக்கு, லிபரல்ல வந்து கொள்கை இல்லாம இருந்தாலும் அவர்கள் அதை நோக்கி நகர்றாங்க. ஆனா அப்படியான பெண்கள் அதிகமான அரசியல்ல வர்றதுனாலேயே அவங்களுக்கு எதிரான பாகுபாடுகளோ புல்லிங்கோ இன்டிமிடேஷனோ அதெல்லாம் குறையுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தப்படுத்திக் கொள்ள முடியாதுங்கிற மாதிரி படுது இல்லையா?
அப்படித்தான் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆனால் அப்படி ஒரு நிலைமை உருவாகிற போது இந்த நிலைமை இன்னும் கொஞ்சம் திருந்துவதற்கு இடம் இருக்கிறது என்றும் நாம் கொள்ளலாம்.
இன்று இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே இல்லையா, சர்வதேச பெண்கள் தினம். இந்த வகையில் வந்து பெண்கள் அரசியலில் எதிர்கொள்ளும் அந்த பிரச்சனைகள் இந்த மாதிரியான இதை பற்றி அதிகமாக சிந்திக்கிறதுக்கும் அது வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கும்போது இது வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் சத்யநாதன்.
ஆமாம், பெண்களுடைய நிலைமை பொறுத்த அளவில் 50-60 வருடங்களுக்கு முன்பு இந்த நிலையை ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போது பொது வாழ்க்கையிலே அது பொது சேவையிலே பெண்கள் நிறையவே வருகிறார்கள். அந்த அதை ஊக்குவிக்கும் முகமாகவும் அல்லது அவர்களுக்கு தகுந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ளும் முகமாகவும் பெண்களுக்கு இன்னும் மேலதிகமான அங்கீகாரமும் அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடிய கவனமும் அல்லது அவர்களுடைய வேலைத்தளத்திலே அவர்களுடைய வேலைச்சல கலாச்சாரங்களிலே மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது.
மிக்க நன்றி சத்யநாதன். இன்னொரு விவாதத்தோடய அல்லது இன்னொரு தலைப்போடய சந்திப்போமே.
நன்றி ரைசல், மீண்டும் சந்திப்போம்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.